الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما جزاء الذين يحاربون الله ورسوله ويسعون في الأرض فسادا ويسعون في الأرض فسادا أن يقتلوا أو يصلبوا أو تقطع أيديهم وأرجلهم أو تقطع أيديهم وأرجلهم من خلاف أو ينفوا من الأرض ذلك لهم خزي في الدنيا ولهم في الآخرة عذاب عظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يحل لمسلم ان يربع مسلما وقال النبي صلى الله عليه وسلم المؤمن من امنه الناس على دمائهم واموالهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வினால் படைத்திய உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழி காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்க தரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிர்மினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் கணேசருக்குரிய பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அல்லாஹால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கம் பரிபூர்ணமான மார்க்கம் தூய்மையான மார்க்கம் அர்த்தமுள்ள மார்க்கம் உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மதங்களை விட வித்தியாசமான சாந்தி சமாதானத்தை தாங்கியுள்ள கல்வியுள்ள மார்க்கம் உலகத்தில் உள்ள அநேகமான மதங்களும் மார்க்கங்களும் யாராவது ஒருவருடைய பெயரை தாங்கியோ அல்லது ஒரு ஊருடைய பெயரை தாங்கியோ அல்லது ஒரு பிரதேசத்துடைய பெயரை தாங்கியோ ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இவைகள் அனைத்திற்கும் மாற்றமாக இஸ்லாம் அது யாருடைய பெயரும் அல்ல எவருடைய பெயரும் இல்லை எந்த நாட்டுடைய எந்த பிரதேசத்துடைய பெயரும் இல்லை மாற்றமாக இஸ்லாம் என்றாலே அமைதி சாந்தி சமாதானம் சரண்டர் கட்டுப்படுதல் கீழ்ப்படிதல் அடிப்படைகள் என்ற ஆழமான கருத்தை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திற்கு பெயராக தெரிவு செய்திருக்கிறார் எந்த அளவுக்கு என்றால் அவருடைய 99 திருநாமங்களில் மிக முக்கியமான ஒரு நாம் அஸ்ஸலாம் அவனுடைய பெயர்களில் மிக முக்கியமான ஒரு பெயர் அஸ்ஸலாம்
அவன் தனக்கு இருந்து அத்தலாம் என்ற வார்த்தையை தெரிவு செய்திருக்கின்றான். நாளை எட்டு சுவர்க்கங்கள் இருக்கின்றன. அந்த எட்டு சுவர்க்கங்களில் மிக முக்கியமான ஒரு சுவர்க்கத்திற்குரிய பெயர் தாமு சலாம். அதற்கும் சலாம் என்ற பெயரை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். தனக்கும் சலாம் என்று வைத்திருக்கின்றார். முழு உலகத்தில் உள்ள மக்கள் இஸ்லாமியர்கள் யார் யாரை சந்தித்தாலும் எந்த நேரத்தில் சந்தித்தாலும் எந்த நேரத்தில் அவர்கள் பேசினாலும் கலைத்தாலும் முதலாவது கூறக்கூடிய வார்த்தையும் அஸ்ஸலாம் என்ற வார்த்தை. சில நேரத்தில் மற்ற மகத்தவர்களில் உள்ளவர்கள் அமெரிக்காவில் ஒருவர் காலையிலே இருந்து டெலிபோனிலே பேசுகின்றார். நமக்கு அவர் குட் மார்னிங் என்று சொன்னால் அவர் தோன்றால் நாம் இங்கே இரவு வேளையில் இருப்போம். ஆனால் முழு உலகத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர்கள் எங்கிருந்து அஸ்ஸலாம் என்று அன்பால் பொருந்தும். ஒருவர் வடதுருவத்தில் இருக்கின்றார், மற்றவர் தென் துருவத்தில் இருக்கின்றார். எந்த சந்தோஷமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், எல்லா நிலைமைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தையை தான் முஸ்லிம்களுக்குரிய காணிக்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்திருக்கின்றார். ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தில் அதில் ஜிப்ரீலுக்கு ஸலாத்து வஸலாம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவில் மலக்குமார்கள் குடைசூல இந்த பூ உலகத்திற்கு இறங்குகின்றார்கள். அதையும் குர்ஆன் குறிப்பிடுகின்றான். சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்திற்குள்ளே சென்றவுடன் அங்கே கேட்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சலாம் என்பதை மட்டும்தான். இஸ்லாமியர்கள் மற்றவர்களை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கலாம். ஏன் அல்லாஹ் இந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார் என்றால் அல்லாஹ் அமைதியை விரும்புகின்றார். அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அமைதியை விரும்பியதன் காரணமாக இஸ்லாமியர்கள் இந்த அமைதியை விரும்ப வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே இஸ்லாம் பயங்கரவாதத்தை விரும்பியதில்லை, தீவிரவாதத்தை விரும்பியதில்லை, பயங்கரவாதத்தை ஆதரித்ததில்லை. யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நேரங்களில் இந்த அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துவார்களோ, இந்த அமைதிக்கு பாதகமான விளைவுகளை செயல்களை ஏற்படுத்துவார்களோ அவர்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகளை இஸ்லாம் விடுத்திருக்கிறார்கள். இந்த அமைதி பார்க்கலாம், யார் இந்த அமைதிக்கு குந்தகத்தை ஏற்படுத்த, இந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்க எந்தெந்த வகையிலே முயற்சி செய்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு காணப்பட்டால மிக பயங்கரமான எச்சரிக்கைகளை குர்ஆன் கொடுத்திருக்கின்றான். குர்ஆன் கூறுகின்றான்
الأرض فسادا أن يقتلوا أو يصلبوا أو يقطع أيديهم وأرجلهم من خلاف أو ينفوا من الأرض يعني الله إدراك الله رسولك إدراك يكتب ليك داركم ويسعون في الأرض فسادا قومي يعني كلكم ليك داركم அவர்களுக்குரிய கூலி ஐந்து கத்தலோ அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் அல்லது அவர்கள் சிறுவையில் அறையப்பட வேண்டும் ஐந்தீகம் அறிச்சுடுகின்ற அல்லது அவர்களுடைய மனது செய்யும் இடத்துக்காலும் அல்லது அவர்களுடைய இடத்து செய்யும் மனதுக்காலும் மாற்றி மாற்றி வெட்டப்பட வேண்டும் அவையும் இடத்தாலும் அல்லது அந்த நாட்டை விட்டுமே அவர்களை நாடு நடத்த வேண்டும் அந்த ஊரில் அந்த நாட்டில் வாழ்வதற்கு அவன் தகுதியற்றவன் உலகத்தில் மாத்திரமல்ல தாலிக்கழகம் திருப்தியும் சிசோமியா உலகத்தில் அவனுக்கு அந்த அளவுக்கு கேவலமும் அவமானமும் இருக்கின்றது உலகம் பிள்ளை ஆசிரியாவுக்கு மிக நோக்கி தரக்கூடிய வேதனை தண்டனை அவனுக்கு காத்திருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான் அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் சஹாபாக்களுக்கு எதிராக பலவிதமான பயங்கரவாத செயல்களை அந்த பெரும்பான்மை சமூகம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள் வீணான சண்டைகளை உண்டு கொள்வதற்கு பல வகையில் எச்சரித்தார்கள் வழி சண்டைகளை உண்டு பண்ணி இவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சி செய்தார்கள் ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்குரிய சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு கொடுக்கல நபியவர்கள் கொஞ்சம் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே நெருப்பும் பத்தியிருக்கும் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியிலே பயங்கரமான நெருப்பு அங்கே எரிந்திருக்கும் ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழப்பங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக பல கட்டங்களில் பல சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் பணிந்து அடங்கி நபி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்க்கலாம் நான் எதை சொல்ல வருகின்றேன் என்றால் சமீப காலமாக நம்முடைய நாட்டில் நமக்கு எதிராக விசேஷமாக ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகம் அல்ல வேண்டும் என்றால் ஒரு 5 வீதம் ஒரு 10 வீதம் எதையாவது ஊற்றி விடுகின்றார்கள் அநேகமானவர்கள் இதை எதிர்ப்பதற்கு சக்தி இல்லாமல் இதை இருந்து பேசுவதற்கு தைரியம் இல்லாமல் மோமிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து சகிக்க முடியாமல் முஸ்லிம்களுடைய பல வகையான முன்னேற்றம் அல்ஹம்துலில்லாஹ் ஆன்மீகத்துறையில் முன்னேற்றம் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றம் கல்வித்துறையிலே அறிவித்துறையிலே முன்னேற்றம் எல்லா வகையான முன்னேற்றங்களையும் பார்த்து சகிக்க முடியாமல் எப்படியாவது இதை அடியோடு ஒட்டுமொத்தமாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல வகையில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நாம் ரொம்பவும் ஜாக்கிரதையாக கவனமாக நடக்க வேண்டும் நபியுடைய காலத்தில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது செய்யாமல் வரைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் மிகப்பெரிய முன்பாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் வெளிச்சந்தைக்கு இழுக்கலையா நபியுடைய வீட்டுக்கே வந்தார்கள் சில யூதிகள் யூதர்கள் நபியுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்றார்கள் அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாவதாக அந்த லாமை விட்டுவிட்டு அஸ்ஸலாம் என்றால் உங்களுக்கு சாபம் உங்களுக்கு நாசம் உங்களுக்கு கேடு உண்டாவதாக என்பது பொருள் ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொன்னவர்களிடமும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னவருக்கும் நபியவர்கள் என்ன சொன்னார்கள் வஅலைக்கும் நீங்கள் எதை சொன்னீர்களோ அதுவே உங்களுக்கும் உண்டாகட்டும் முஸ்லிம்ல மதிப்பை இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே இருந்த அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்ன வயது பெண் தன்னுடைய கணவனுக்கு சொன்ன அந்த வார்த்தையை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியல வீட்டுக்குள்ளே இருந்த அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவசரமாக வெளியே வந்து அவர்கள் சத்தமாக கூறுகின்றார்கள் அனைத்து முஸ்லாமு வல்லஅனா உங்களுக்கு உங்களுக்கு கேடு உண்டாவதாக நேரத்திலும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த யூதர்களை திட்டவில்லை, வந்து அந்த யூதர்களை எதிர்க்கவில்லை. அங்கிருந்த சகாபாக்கள் உத்தரவிட்டு பாருங்க எவ்வளவு தைரியம் இருந்தா, என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய வாசலுக்கு வந்து என்னுடைய முகத்திற்கு முன்னாலே என்னை எதிர்த்துகின்றார்கள், எங்களையே எதிர்த்து பேசுகின்றார்கள், இவர்களை சும்மா விடாதீங்க, இவர்களை அரெஸ்ட் பண்ணுங்க, இவர்களுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லல. மாத்தமாக தன்னுடைய மனைவி அவரது ஆயிஷாவை பார்த்து கூறுகின்றார்கள், அழைக்கு பிறகு ஆயிஷா, ஆயிஷா ஏன் இவ்வளவு கடினமாக நினைக்கிறீங்க, கொஞ்சம் நெருங்கு வாழ்ந்து கொஞ்சம் சொத்தா நடந்து கொள்ளுங்க என்று தன்னுடைய மனைவிக்கு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை கூறுகிறார். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விடல கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு இவர்கள் சொல்லியும் அல்லது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்க கேட்கலையா, நீங்க எதுக்கு அறிவுரை சொல்றீங்க, என்ன கேட்கிறீங்க? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா ஆயிஷா அலம் தஸ்மை மா குலுல்லாஹு, நான் அவர்களுக்கு என்ன பதில் சொன்னேன் என்று நீங்க கேட்கலையா? ஆயிஷா உங்களுக்கு தெரியும் தானே, அவர்கள் எனக்கு எதிராக என்று சொன்னாலும் அது ஒன்றுமே இல்லை, அது எதுவும் படிக்க போவதே இல்லை, வெறும் மாறி பேச்சு. ஆனா நான் அவர்களுக்கு எது சொன்னாலும் பதிச்சேன், ஆயிஷா உங்களுக்கு தெரிவித்தாலே, அவர்கள் எதை சொன்னார்களோ அதற்கு நான் பதில் சொல்லிவிட்டேன். மேலாம் பெரியார்களே அவர்களே அதற்கு சூழ்நாக தன்னாக அறிவு தள்ளம் அவர்களுடைய வீட்டுடைய வாசலுக்கு வந்து அதற்கு சூழ்நாக தன்னாக அறிவு தள்ளம் அவருடைய முகத்திற்கு முன்னால எங்கட பாஷையில சொல்றாங்க, நீங்க நாசமாக போங்க என்ன விலேசான வார்த்தையா, இது எவ்வளவு பயங்கரமான வார்த்தை. முழு ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய தலைவர், நபிமார்களுக்கு எல்லாம் தலைவர், ரசூலர்களுக்கு எல்லாம் தலைவர், அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே தனக்காக வேண்டி யாரையும் பழிக்கும்படி வாங்கியதில்லை. சொன்னாங்க பரவாயில்ல விட்டுடுங்க, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏ அவர்கள் வருகின்றார்கள், நபிமார்களுக்கு ஏதாவது சொல்லி பார்ப்போம், இந்த கட்டத்திலாவது முஸ்லிம்கள் வருகின்றார்களா, சண்டைக்கு வருகின்றார்களா, பிரச்சனைக்கு வருகின்றார்களா, அந்த நேரத்தில் அவர்களை மீதான பிரச்சனை கேட்டு ஏதாவது ஆபத்துகளை செய்து கொள்வோம் என்று பார்க்கின்றார்கள். ஆனால் நபி அவர்கள் அதனுடைய சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணி கொடுக்கின்ற ஹைபருடைய மிக்கம், ஹைபர் முழுக்க முழுக்க யூதர்களுடைய பகுதி, ஹைபர்கள் அல்லது யூதர்கள் வாழக்கூடிய பகுதி, அங்க நடந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, யூதர்களுக்கு மிகப்பெரிய தோல்வி. ஹைபருடைய வெற்றி சாதாரணமான வெற்றி அல்ல, அதில் ஜாக்கரிகளுடன் கருவியாகும், அவர்கள் சாமுதேசத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஹைபருடைய வெற்றியும் கிடைக்கின்றது. பல வருடங்களுக்கு பின்னாடிய மருமகன் ஷாமிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் நிறையவர்கள் சொன்னார்கள், ஆச்சரி எனக்கு விளங்கு செய்த எங்களுடைய மருமகன் யாக்கோருடைய வருகையை வைத்து நான் சந்தோஷம் அடையவா, அல்லது ஹைபருடைய வெற்றியை வைத்து நான் சந்தோஷம் அடையவா? அந்த அளவுக்கு ஹைபருடைய வெற்றி நபிகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த வெற்றியுடைய கட்டத்திலும் ஹைபரிடமைக்கு ஒரு யூத பெண்மணி நபி அவர்களுக்கு விருந்து ஒன்றுக்கு ஏற்பாடு செய்கின்றார். ஆனால் நல்லவர்கள் சொல்லி இருக்கலாம், ஒரு யூத சாதாரணமான பொம்பளை வந்து விருந்துக்கு கூப்பிட்டா நாங்க எல்லாம் போவதற்கு எந்த தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஒரு சஹாபி அவனுக்கு நீங்க போய் அந்த விருந்துக்கு கலந்துட்டு வாங்க, அல்லது எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுங்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கு சூழ்நிலை சகப்பாவே சொல்லலாம், அவர்களுடன் உறவை வைத்துக் கொள்ளும், உறவை வளர்க்கும் என்ற நீயத்தில் அந்த அந்த கொடுக்க விருந்தில நபியவர்கள் கலந்து கொண்டிருந்தார். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ், நபியவர்கள் அங்கே செல்கின்றார்கள், அந்த பெண்ணும் திட்டம் போட்டு நபியவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்துகின்றார். வேறொரு காரியத்தில் வருகின்றது, நபியவர்கள் கொஞ்சம் சாப்பிட்டு விட்டார்கள், ஆட்டுடைய முன்ன காலை எடுத்து கடிக்கின்றார்கள், அந்த முன்ன காலை பேசுகின்றது, யார் ரசூலுல்லாஹ் யார் முஹம்மத், என்ன நீங்க சாப்பிடாதீங்க, எனக்குள்ள நஞ்சு மறித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த இறைச்சி பேசியதாக வேறொரு காலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
இன்னொரு விவாதத்தில் வருகின்றது. அந்த மாமிஷத்துக்குள்ள கொஞ்சம் மாமிஷத்தை பக்கத்தில் இருந்த ஒரு நாய்க்கு போட்டாங்க. அந்த நாய் ஒரு கவரம் சாப்பிட்ட மறு வினாடியே அந்த நாய் செத்து மீண்டு விடுகின்றது. அந்த அளவுக்கு பயங்கரமான நஞ்சை கடந்து நபி அவர்களுக்கு உணவை கொடுக்குகின்றார். நபி அவர்களுக்கு செய்தி கிடைத்து விடுகின்றது. முழு யூதர்களையும் ஒன்று சேர்ந்து கேட்டுகின்றார்கள், நீங்க ஏன் நஞ்சை கடந்து தந்தீங்க? யூதர்கள் கூறுகின்றார்கள், ஆம், நீங்க உண்மையான நபியா இருந்தா உங்களுக்கு இந்த நஞ்சு எந்த தீங்கையும் செய்யாது. நீங்க ஒரு பொய் நபியா இருந்தா உங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம், உங்களிலிருந்து எங்களுக்கு நிம்மதி கிடைக்கணும் என்பதனால நாங்கள் இப்படி செய்யணும். மேலாம் நபியாக்களே, சகோதரர்களே, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கொலை செய்ய முடியாது. பல யுத்தங்களில் முயற்சி செய்தார்கள், நபி அவர்களை கொலை செய்ய முடியாது. அதனால் வேண்டும் என்று நபி அவர்களுக்கு விருந்து கொடுத்து, நபி அவர்களுக்கு விருந்து இந்த பேர நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்து, அவர்கள் நஞ்சூட்டப்பட்ட உணவை கொடுத்தார்கள் என்பது அது குரூப் அது உறுதியாக ஆனதற்கு பின்னாலும் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கொலை செய்யும்படி கழிக்கும்படி வாங்கும்படி சஹாபாக்களுக்கு ஆரம்ப நேரத்தில் உத்தரவிடவில்லை. மேலாண் பெரியார்களே, அன்பிற்குரிய கனமான சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹுடைய காலகட்டத்தில் பல மதேபியாவுடைய உடன்படிக்கை நம்ம இன்னோருக்கும் தெரியும். மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் உம்ராவுடைய ஆடையுடன், இஹ்ராமுடைய உடலுடன். உம்ராவை முடித்துவிட்டு குருபான் கொடுப்பதற்குரிய கால்நடைகளையும் எடுத்துக்கொண்டே வந்து விட்டார்கள். மதேபியா என்பது மக்காவிலிருந்து வெறும் 25 மைல், சுமார் 300-350 மைல்களை கடக்க வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 20-25 மைல்கள் வந்துவிட்டால் ஹரத்துடைய அங்கே தடுக்கப்படுகின்றார்கள். இந்த வருடம் உங்களை உள்ளே நுழைய விட மாட்டோம், அடுத்த வருடம் தான் உங்களை நுழைய விடுவோம், அடுத்த வருடம் 3 நாட்கள் நீங்கள் வர வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையை உரைக்குள்ளே வீழ்த்து கொண்டு தான் வர வேண்டும். அந்த அந்த உடன்படிக்கை மிக முக்கியமான ஒன்று. உங்களில் யாராவது எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் அவர்களை திருப்பி அனுப்ப மாட்டோம், எங்களுக்கு யாராவது உங்கள்கிட்ட வந்தால் உடனடியாக திருப்பி அனுப்பிடுவோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் ஓகே பண்ணி கையெழுத்து கூட பார்க்கின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், இது என்ன யார ரசூலுல்லாஹ், இது என்ன உடன்படிக்க? முழுக்க முழுக்க அவர்களுக்கு சாதகம், எங்களுக்கு பாதகம், இது என்ன உடன்படிக்கையா? சொன்னாங்க, அவர்களுக்கு விளங்கல்ல. ஆனால் ரெண்டே 2 வருடத்திற்கு பின்னால் வெற்றி குரானிருக்கின்றது. இந்த அளவுக்கு நம்ம யுத்தத்திலிருந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் முனாஃபிக்கீன்களுடைய கலைவன் அப்துல்லாஹிப்னு சகோதரி என்று சொல்லக்கூடியவன் கூறுகின்றான், இந்த தடவை நாங்கள் மதீனாவுக்கு வந்தோம்னா கண்ணியமான கேவலமான முஸ்லீம்களை மதீனாவுக்கு வெளியாக்கி விடுவோம், கண்ணியமான நாம் கேவலமான முஸ்லீம்களை மதீனாவிலிருந்து வெளியாக்கி விடுவோம் என்று சொல்லி சக்தியை செய்து கூறுகின்றான். இதில் ஒரு தன்னுடைய காதலை கேட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறி கொள்கின்றார்கள். நபி அவர்கள் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சல்மூலை அழைத்து கேட்கின்றார்கள், நீ இவ்வாறு சொன்னாயா? அவர் கூறுகின்றான், நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் கூட கிடையாது, சுரக்கு முனாஃபிக் அல்லாஹ் ஒரு ஆயத்தையே இறக்கி விட்டான். يقولون لا يرجعنا الى المدينه لا يخرجن الاعز منها الاذل.
அவர்கள் கூறுகின்றார்கள், நம் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டோம் என்றால் கண்ணியமான நாம் கேவலமான அவர்களை வெளியாக்கி விடுவோம் என்று அவர் சொன்ன அதே வார்த்தையை அல்லாஹ் வஹியின் மூலமாக ஏழு மாதங்களுக்கு மேல் இருந்து வகையை இறக்கி அல்லாஹ் உண்மைப்படுத்தி விட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய மகன் அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா மீனா பெரியார்களே சகோதரர்களே, வரலாறை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் முஸ்லிம்கள் அஹ்லாக்குடன் நடந்ததின் காரணமாக யார் யார் முஸ்லிம்களுக்கு ரொம்ப பாதகமாக நடந்தார்களோ அவர்களுடைய மகன்மார்கள் எல்லா முஸ்லிம்களுடைய நண்பர்களாக ஆகியிருக்கின்றார்கள். இந்த அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கீனுடைய தலைவன், ஆனால் அவருடைய மகன் மிகப்பெரிய சஹாபி. அபூ சுஃபியான் ஆரம்பத்தில் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய விரோதி, ஆனால் அவருடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. அவருடைய மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக இருந்தாங்க உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சுஃபியானுடைய மகனும் சஹாபி, அபூ சுஃபியானுடைய மகனும் சஹாபி. அபூ ஜஹல் மிகப்பெரிய விரோதி, அவனுடைய மகன் இக்ரிமா மிகப்பெரிய சஹாபி. ஏன் முஸ்லிம்கள் அஹ்லாக்குடன் நடந்தார்கள், யார் யார் பரம விரோதிகளாக இருந்தார்களோ அவர்களுடைய வீட்டுக்குள் இருந்தவர்களே முஸ்லிம்களுடைய நண்பர்களாக மாறிவிட்ட வரலாறு கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கின்றனர். இந்த அப்துல்லாஹி இப்னு அப்துல்லா உபயுல் தன்னுடைய மகன் வருகின்றான். நபியிடத்தில் வந்து கூறுகின்றான், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இவ்வாறு இவ்வாறு நான் சொன்னதா ஒரு அந்த வகையின் மூலமாகவே இறங்கி இருக்கின்றது, அதனால நீங்க அவரை கொலை செய்ய உத்தரவிட்டு வேறு யாராவது போய் அவரை கொண்டு விட்டு வருவதை என்னால பார்த்து கொண்டிருக்க முடியாது, அதனால் நீங்களே எனக்கு அனுமதித்தாங்க, என்னுடைய பாப்பாவுடைய தலையை நானே கொண்டு வந்து விட்டுமுன்னாலும் என்னுடைய தந்தையுடைய கழுத்தை நானே வெட்டி கொண்டு வருகின்றேன் என்று அவன் அனுமதி கேட்டும் நபி அவர்கள் சொல்லிவிட்டாங்க, இல்ல நான் யாருடைய கழுத்தை வெட்டவும் அனுமதிக்க மாட்டேன், நான் இப்பொழுது அவருடைய கழுத்தை வெட்ட அனுமதித்தேன் என்றால் மக்கள் என்ன பேசுவாங்க? பைந்த முகம்மது எத்துவா சாபகு முகம்மது அவர் அவரோடு உள்ள நண்பர்களே கொலை செய்ய உத்தரவிட்டு விட்டார்கள் என்று கூறுவார்கள், அதனால் நான் யாரையும் கொலை செய்ய அனுமதிக்க மாட்டேன் என்று முடியாது என்று கூறிவிடுகின்றார். இந்த நிகழ்வுகள் நடந்து சில மாதங்கள் சில வருடங்கள் கழிகின்றது. அந்த அப்துல்லாஹிப்னு உபை இப்னு சல்மூலுடைய கடைசி நேரம் அவனுடைய வஃபாத்துக்கு முன்னால் தன்னுடைய மகனை அழைத்து கூறுகின்றான், நான் இறந்து விட்டேன் என்றால் நீ முகம்மதுக்கு சென்று அவருடைய யுப்பாவாகி என்ன கப்பன் செய்யும், அவரையே வந்து என்னுடைய ஜனாதாக உள்ளிட்ட சொல்வது சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட சொல்லிவிட்டு இறந்து விடுகின்றான். அதே மாதிரி அவன் இருந்தவுடன் அவனுடைய மகன் வந்து நவீனத்தில் கூறுகின்றான், யார சூழல்லா, என்னுடைய தந்தை அவர் இறந்துட்டாரு, அவருக்கு உங்களுடைய துப்பாபமாகவே கப்பல் செய்ய சொன்னாரு. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய துப்பாபா கலந்து கொடுத்திருக்கின்றார்கள், உங்களோட பாப்பாவை நீங்க என்னுடைய துப்பாபா கொண்டு கப்பல் செய்யுங்க. இப்பொழுது நவியவர்கள் அவருடைய ஜனாதாவை தொழில்நுட்பதற்காக செல்ல தயாராக இருந்தார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய கரத்தை பிடித்து இழுக்குகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவனுக்கா நீங்க தொழில்நுட்ப போறீங்க, கடந்த காலங்களில் உங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிராக இந்த மாதிரி எல்லாம் திட்டம் தீட்டியவன், கடந்த காலங்களில் இந்த அநியாயங்களை செய்தவன், இவனுக்கா நீங்க ஜனாதா தொழில்நுட்ப போறீங்க, யார சூழல்லா நீங்கள் செல்லக்கூடாது என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே எழுப்பென்றார்கள். நபியவர்கள் வருவதற்கு கொஞ்சம் தாமதித்ததனால அவருடைய அந்த உடல அந்த கபருக்குள்ள அந்த குழிக்குள்ள வைத்திருக்காங்க. இந்த மண்ணை போட்டு மூட்டல்ல நபியவர்கள் அங்கே செல்கின்றார்கள். தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து அவனுடைய அந்த ஜனாதாவோட மார்க்கத்தை கொஞ்சம் தடைப்பட்டு அவனுடைய ஜனாதாவை மீண்டும் நபியவர்கள் தொழுக வைக்கின்றார்கள். தொழுக வைத்து முடித்த உடனே குரானுடைய ஆயத் திறக்கின்றது. ولا تصلي على احد منهم مات ابدا ولا تقم على قبره يا நிரந்தர குபுருகள் இறந்து விட்டாரோ அவருக்கு நீங்க தொழுகிக்கவும் கூடாது, அவருடைய கபருக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கவும் கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உடனடியாக போராட்டி விட்டார்கள். சொன்னார்கள், இதுவரைக்கும் அல்லாஹுடைய தடை எனக்கு வரவில்லை, இப்பொழுது தடை வந்துவிட்டது, இதற்கு பின்னால் நான் யாருக்கும் தொழுவிக்கவும் மாட்டேன், யாருடைய கபருக்கு பக்கத்தில் நிற்கவும் மாட்டேன். ஆனால் இவர்களுக்காக நான் அல்லாஹ்வை எதிர்பார்க்கிறேன், இவர்களுடைய பாவம் அறிந்துவிட்டாலே நான் தௌபா செய்வேன், இவர்களையாவது அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று நபி அவர்கள் எதிர்பார்த்து செய்கின்றார்கள். இப்பொழுது மீண்டும் அல்லாஹ் ஆயத்தை அவர்களுக்கு செய்தாலும் சரி, பாவ மன்னிப்பு தேடா விட்டாலும் சரி, அவர்களுக்கு 80 முறை தௌபா செய்தாலும் சரி, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்க போவதில்லை என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பின்னால் இப்பொழுதும் நபியவர்கள் கூறு சென்றார்கள், நான் 70 முறைக்கு மேல் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்றிருந்தார், அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான செய்தார் கலீஷா அவர்களே, இந்த இடத்துல நாங்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். நாங்கள் யோசிக்கும் ஏன் ஒரு முனாபிக்களுடைய தலைவர் நபி அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு பணியும், ஏன் இவளுடைய ஜனாதா தொழில்நுட்ப போகணும், ஏன் இவளுக்காக இஸ்திக்பார் செய்யணும், 70 முறைக்கு மேல வேண்டும் என்றாலும் நான் தௌபா செய்ய தயார் என்று நபி அவங்க ஏன் இந்த அளவுக்கு பணியும், நபி அவங்க ஹக்கில தலை இருந்தாங்க, அவர்கள் பாத்தியில தலை இருந்தாங்க, செப்பையில எங்களுக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் உண்டு. ஏழாம் மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபியவர்கள் செய்தது அவனுக்காக வேண்டி அல்ல, மீதமுள்ள அந்த முனாபிக்களுக்காகவாவது தௌபா செய்யணும். மற்ற முனாபிக்களாவது அவன் வந்திருந்தோம், அவர்களுக்காவது அவர்கள் தௌபா கிடைத்து நல்லவர்களாக மாறும், அவர்களுக்காவது ஹிதாயத் கிடைக்கும், அவர்களாவது நல்லவர்களாக மாறி அவர்கள் ஈமானுடன் மரணிக்கும் என்ற அந்த நல்ல நோக்கத்துடன் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு நடந்து கொண்டார். மேலாக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கு என்ன நினைவு வருது, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் பிரிந்திருந்த சமூகத்தை எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்க, எங்கெங்கெல்லாம் இருந்தாங்க, பாதிப்பு நாட்கள் இருந்தாங்க, ஹதரத் சல்மான், ஹதரத் சுஹைப் ரோமாபுரியில் இருந்தாங்க, ஹதரத் பிலால் எத்தியோப்பியாவில் இருந்தாங்க, ஹதரத் பிலாலையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க, ஹதரத் சல்மானையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க, ஹதரத் சுஹைபையும் கொண்டு வந்து சேர்த்தாங்க, எல்லா மதத்தையும் வணங்கக்கூடியவர்களை கொண்டு வந்து இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்தாங்க. வேற வேற மதத்தில் உள்ளவர்களுக்காக பலவிதமான விட்டு கொடுப்புகளை கொடுத்தாங்க. ஏன் அவர்களும் வந்து சேரணும் அந்த அளவுக்கு நபி அவர்கள் பணித்தாங்க, நபி அவர்கள் விட்டு கொடுத்தாங்க, மாற்ற மதத்தவர்களுக்காக பல கட்டங்களில் நபி அவர்கள் பணித்து சென்றார்கள். ஆனால் கவலையான விஷயம் என்ன, மார்க்கம் ஷரியா என்ற பெயரை வைத்து இன்னைக்கு நானும் நீங்களும் விட்டுக் கொடுக்க தயாரில்லை. ஒரு முன்முஸ்லிமுக்கு விட்டுக் கொடுக்க தயார், ஒரு பௌத்தனுக்கு விட்டுக் கொடுக்க தயார், ஒரு ஹிந்தி ஒரு கிறிஸ்தவனுக்கு விட்டுக் கொடுக்க தயார். ஆனா என்னுடைய கொள்கைக்கு மார்க்கமான ஒரு கொள்கை ஒருவர் இருக்கிறார், அவருக்கு விட்டுக் கொடுக்க தயாரில்லை, அவருடைய மஸ்ஜிதுக்கு போக தயாரில்லை, அவருக்கு பின்னால கூட தயாரில்லை,
மேலான பெரியார்களே, அங்கிருக்கூடிய கனமான்களே, சகோதரர்களே, நுண்முஸ்லிமோட சிரிக்கிற, நுண்முஸ்லிமோட பேசுகிற, அவர்களோட விளையாடுற, அவர்களோட சந்தோஷமா பழகிற, அவன் ஒரு இஸ்லாமிய சகோதரன். அவனை பார்த்தா காப்பிரை விட மோசமாக, அவனை பார்த்தா விரோதியை விட மோசமாக. இது எதன் மூலமாக வருது? ஆனால் ஆரம்பத்தில் சரியா, ஆரம்பத்தில் மார்க்கம் என்ற ஒரு பதத்தை வைத்து நாங்கள், அதாவது மார்க்கம் சரியா என்று ஆரம்பித்தேன். காலப்போக்கிற மார்க்கத்தையும் சரியாவையும் வைத்துட்டு பின்னால வேற வேற நோக்கல் வந்துருச்சு. இப்ப விட்டுக் கொடுக்கிறதுக்கு தயாரில்லை. அவருக்காக நான் விடவா, அவருடைய பேச்ச நான் கேட்கவா, காசிரிட கேட்க கேட்க தயார். நபி அவர்கள் யூதனுக்காக விட்டுக் கொடுத்தாங்க, முனாஃபிக்கீன்களுக்காக விட்டுக் கொடுத்தாங்க, ஹுதைபியாவுல பல சட்டங்களில் விட்டுக் கொடுத்தாங்க. ஆனா இங்க எங்களை மாற்று கொள்கையில் உள்ள ஒரு ஆள் அவருக்காக வேண்டி விட்டுக் கொடுக்க, எங்களை நாட்டில் எத்தனை மத்திரிகள் பிரிஞ்சிருச்சு, ஒவ்வொரு ஊரில் இன்றைக்கு எத்தனை மத்திரிகள் இன்றைக்கு பிரிஞ்சிருக்கு. என்ன சின்ன விஷயம் ஜனாதாவுடைய விஷயத்தில், எதுக்கு சண்டை பிடிக்க தேவையில்லையோ அதற்கு சண்டை. ஒரு ஊர்ல தவறு நடக்குது, ஒரு ஊர்ல ஹராம் நடக்குது. நம்முடைய வாலிபர்கள், எத்தனை வாலிபர்கள் இன்றைக்கு இதாவது ஈடுபடுறாங்க, அதற்கு எதிராக யாராவது குரல் கொடுக்கிறாங்களா? ஏன் தெரியாமல எத்தனை பேர் இன்றைக்கு பச்சை பச்சைய ஹராம்ல ஈடுபடுறாங்க, போதை வசதிகளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஏன் எங்களுக்கு தெரியாதா? எனக்கு சில வேலை தெரியாம இருக்கிறா. இங்க இருக்கிற சபையிலுள்ள எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பார்த்து எத்தனை பேருக்கு தைரியம், இதை பார்த்து ஆத்திரம் வருது இல்லையா? அந்த ஹராம் நடக்குது, இந்த ஹராம் நடக்குது. அல்லாஹ்வுடைய அதாவது ஒருவருக்கு மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, சைத்தான் விளையாடி எதுக்கு ஆத்திரப்படணுமோ அதுக்கு ஆத்திரப்படுறல்ல, எதுக்கு வேகப்படணுமோ அதுக்கு வேகப்படுறல்ல, எதுக்கு சண்டை பிடிக்கணுமோ அதுக்கு சண்டை பிடிக்கிறல்ல. தேவையில்லாத சின்ன சின்ன சில்லறை விடயங்கள் மார்க்கத்தில் சரியாவோட உங்க சுண்டத்தின் இருக்கும், அல்லது பிசாட்டின் இருக்கும், அல்லது தூக்கம் இருக்கும், அல்லது கூடாதம் இருக்கும். அந்த சின்ன சின்ன விடயங்களை வைத்துக் கொண்டு இவர் அவர்களுக்கு போறல்ல, அவர் இவர் தொட்டு போறல்ல, அவருக்கு பின்னால் இவர் சொல்லுவரல்ல, இவருக்கு பின்னால் அவர் சொல்லுவரல்ல, அவர் இன்னமோ காவியர் மாதிரி இவர் பார்க்கல, இவர் இன்னமோ அவரை காவியர் மாதிரி பார்க்கல. யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து தானே ஆகும். ஆனா என்ன நடக்கல? நாங்கள் பணியோம், நாங்கள் பணியோம். அதற்கு ரசூலும் தான் பண்ணிட்டாங்களா இல்லையே? ரெண்டு பேரில் ஒரு ஆள் அல்லாவுக்காக வேண்டி பணியோம். நான் இதற்காக வேண்டி பணி அல்ல, நான் அல்லாவுடைய தீனுக்காக வேண்டி, நான் மார்க்கத்திற்காக வேண்டி, ஷரியாவுக்காக வேண்டி, என்னுடைய ஊருடைய ஒற்றுமைக்காக வேண்டி நான் பணி செய்தா அல்லாஹ் என்ன உயர்ந்துவான். நாங்கள் எல்லாரும் வந்து சேர்த்தோம் என்றா எங்களை ஊருடைய இன்னும் எத்தனை நலவுகள். எனக்கு இந்த இடத்துல விரிவாக சொல்றேன், ஊர்ல இன்னும் எத்தனை நலவுகள் நடக்க வேண்டி. ஆனா நாங்கள் பிரிந்ததுனால தான் அந்த நலவுகளுக்குரிய தடைகள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கு. இதை விட நாங்கள் என்ன பல சின்ன சின்ன கிராமங்களுக்கு போகணும், பல இலங்கை நாட்டிலுள்ள சின்ன சின்ன கிராமங்களை பார்த்துக்கொண்டோம். அந்த கிராமங்களுடைய முன்னேற்றம், அந்த கிராமங்களுடைய பாதைகள், அந்த கிராமங்களுடைய பாடசாலைகள், அந்த கிராமங்களுடைய ஹாஸ்பிட்டல்கள், அந்த கிராமங்களுடைய பொது எத்தனையோ தேவைகள் நடந்திருக்குது. ஆனால் ஏழைகளை ஊர்கள் நடந்ததில்லை. அதற்கு நாங்களே தான் ஒரு ஆள் தேவான் போடுகிறார்கள், இன்னொரு ஆள் பெட்டிஷன் அடிக்கிறார், இல்லை எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அவரால் நடந்ததென்று வரக்கூடாது, அந்த கட்சியால் நடந்ததென்று வரக்கூடாது? நாங்கள் இன்னும் ஒரு 1000-1500 பேர், நாங்கள் இன்னும் 1000-1500 பேரும் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரே அணியில் நின்றோம். பக்கத்தில் உள்ளவர்கள் பயப்படுவாங்க, ஆனா அவர்களுக்கு தெரியும் இவங்களை வந்து சேர்க்கையா, இந்த மக்களை சேர்க்கையா. நாங்கள் நான் போக போக இந்த பிரித்து கொண்டிருக்கிறோமே தவிர, நாங்கள் சேருவதற்குரிய யாராவது சேர்க்க வந்தாலும் அவருக்கு ஏதாவது ஒரு நேர்மறை குறித்து இவர் இப்படித்தான் பேசுவார், அவருக்கு ஏதாவது ஒரு லேபரை கொடுக்கிறது, அவருக்கு ஏதாவது ஒரு பேரை வைக்கிறது, அவரை சந்தோஷத்திலிருந்து ஓரமாக பார்க்கிறது. மேலாக பெரியார்களே, அன்புக்குரிய கணவன்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்ல வரேன், கவலை எங்களை இலங்கையில் எங்களுக்கு எதிராக முழு இலங்கையை முஸ்லீம்களுக்கு எதிராக இப்ப இலட்சம் தேர்தல் வாரியங்கள் கொஞ்சம் அமைதியாயிருக்கிறாங்க. தேர்தல் முடிஞ்சதோட மறுக்க அவங்க பழைய பண்டமையை ஆரம்பிப்பாங்க. அதனால் நாங்கள் நிம்மதியாடையா இப்ப எல்லாம் அமைதியாக இருந்துச்சு, இப்ப நிம்மதியாக இருந்துச்சு. அதனால் இதுல யாரும் மனிதர்கள் எல்லாரும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணும், எல்லாரும் கொஞ்சம் தியாகம் செய்யும். எங்களுடைய வீட்டில் உள்ள எங்களுடைய மகளுக்கு கஷ்டம் இருந்தா பாப்பா அதற்காக வேண்டி கஷ்டப்படுறாரு, மகனுடைய படிப்புக்கு கஷ்டப்படுறாரு, மகனுடைய படிப்புக்கு கஷ்டப்படுறாரு. எங்க ஊருடைய ஒரு முன்னேற்றம், நாங்க ஒரு 5 பேர், ஒரு 10 பேர், ஒரு 20 பேர், ஒரு 50 பேர் முன்னால வந்து ஊரில் தவறுகள் நடக்க விடக்கூடாது, ஊர் எல்லாரும் ஒன்று சேரும். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு முழு ஊர் மக்களும் நாங்கள் ஒன்று சேரும். ஜும்மா இங்கே ஆரம்பிச்சிருக்கிறோம், கீழே ஜும்மா பள்ளியிலே ஜும்மா. ஆனால் இப்ப முழு ஊர் மக்களும் ஒன்று சேருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு, அது ஒரு சந்தர்ப்பம் உண்டு. ஆக குறைந்தபட்சம் ஒவ்வொரு வருடத்துடைய பெருநாளுடைய ஒரு பெருநாள் அங்க கொண்டாடுவோம், ஒரு பெருநாள் எங்க கொண்டாடுவோம். ஏன் கஷ்டம் ஒன்று இல்லை, சிரமம் ஒன்று இல்லை, ஜும்மா ஆரம்பிக்கப்பட்டாச்சு பரவாயில்லை. இப்பொழுது முழு ஊர் மக்கள் ஒன்று சேருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இல்லை. அதனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு தடவை நாங்கள் எல்லாரும் இங்க வாழும், அடுத்த தடவை நீங்க எல்லாரும் இங்க வாங்க. ஏன் நாங்கள் சேருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ஆரம்பத்தில் இருந்துச்சு, அது இப்ப இல்லாம போயிருச்சு. அதனால் பெரிய நஷ்டமாகிடுச்சு. நாங்க எல்லாரும் சேரும், சின்ன சின்ன கிராமங்கள் உள்ள மக்கள் எல்லாம் இன்றைக்கு சேர்ந்து ஊருடைய எவ்வளவு பெரிய பெரிய முன்னேற்றங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் சேர்ந்தாத்தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். மேலாக பெரியார்களே, அன்பிற்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அதனால் நான் எதை சொல்ல வரேன்னு சொன்னா எங்களுக்கு எதிராக பல்வேறுமான அறிஞர்கள் அவங்க தீட்டிக் கொண்டிருக்கிறாங்க. அதிலிருந்து நாங்க எங்களை பாதுகாக்கணும் தான். முதல்ல நானும் நீங்கள் முதல்ல ஒன்றுபடும், எங்களுக்குள்ள சின்ன சில்லறை விஷயங்களை பேசி தீர்க்கலாம். ஒரு சில சகோதரர்கள் எங்களுக்கு எதிராக அல்லது மாற்று கருத்தில் இருக்கிறாங்க, நேரா போறது, அவர்களோடு உட்காந்து அவர்களோடு பேசுறது, உங்களுக்கு கருத்து வேறுபாடு அவங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. எங்களை கருத்து எங்களுக்குள்ள இருக்கும், நாங்கள் பகிரங்கமா அதை பத்தி பேசுறதில்ல, பகிரங்கமா அதை பத்தி விவாதிக்கிறதில்ல. எந்த அடிப்படையில பேசி ஆனா ஊருடைய விடயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி ஒன்றுபடுவோம் என்று சொன்னால் ஊருக்கு வர வேண்டிய எத்தனையோ நனவுகளை அரசாங்கத்தின் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம். அதை விட மேலால் அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் கொள்ளலாம். அல்லாஹுடைய உதவியும் எல்லாம் அல்லாஹுடைய உதவி கூட்டாக இருப்பதுடன் உதவி எப்பொழுது நாங்கள் பிரிப்போமோ அல்லாஹுடைய உதவி தடைப்பட்டுவிடும். அதனால் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தினாங்க, அத்துணை பேர்களையும் கொண்டு சேர்த்தாங்க.